டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற வசனத்தை இருதயத்தின் ஆழத்திலே விசுவாசித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் கருத்தோடு வேத வசனங்களை கேட்கிற தியானிக்கிற அருமையான நேயர்களாய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 24 வசனம் முதல் 22 அதிகாரம் 5 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 21-24 வாசிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்று சொல்லும்பொழுது அவர்கள் அங்கே வசிப்பதாக கூறப்படவில்லை, அதன் வெளிச்சத்தில் அவர்கள் நடப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சூரியன் சந்திரனுக்கு பதிலாக புதிய எருசலேமே பூமிக்கு ஒளி கொடுக்கும். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்றும் வாசிக்கிறோம். பூமிக்கும் புதிய எருசலேமிற்கும் இடையே பெரும் போக்குவரத்து இடம்பெறும். இஸ்ரவேல் தேசம் மாத்திரமல்ல, உலகத்தின் நாடுகள் அனைத்தும் தொழுது கொள்ளும்படியாக புதிய எருசலேமிற்கு வருவார்கள். நாம் விசுவாசிகளாகிய ஆசாரிய கூட்டம் என்று கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின சேஷம் 21 அதிகாரம் 25 வசனம் பாருங்கள். அங்கே ரா காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. அங்கே எந்த விதமான பயமும் ஆபத்தும் இல்லாதபடியினால் கதவுகளின் திறவுகோள்களை வீசி எறிந்து விடுவார்கள். கதவுகள் பூட்டப்படுவதே இல்லை. யோவானி நாட்களிலே பட்டணத்தின் பாதுகாப்பிற்காக கோட்டையில் கதவுகள் வைக்கப்பட்டிருந்தது. பட்டணத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு விட்டதென்றால் பகைவன் வெளியிலே இருக்கிறான் என்றும், அவன் உள்ளே வராதபடி கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அர்த்தம். இப்பொழுது 26-27 வசனங்களை பாருங்கள். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தேவன் மனிதனை குறித்த தனது திட்டத்தை இப்பொழுதுதான் செய்து முடித்திருக்கிறார். இப்பொழுதுதான் இந்த புதிய சிருஷ்டிப்பில்தான் மனிதன் நித்திய நித்தியமாக தேவனை தொழுது கொள்ளப் போகிறான். மனிதன் தன்னோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய உண்மையான நோக்கம். இப்பொழுது மனிதன் அவரை தொழுது கொண்டு சேவிப்பதை தெரிந்தெடுத்துக் கொள்ளப் போகிறான். அங்கு ஒருபொழுதும் இருள் காணப்படுவதே இல்லை. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவரே ஒளியாக நித்திய நித்தியமாக அங்கே பிரசன்னராயிருக்கப் போகிறார். இங்கே வாசல்கள் பாதுகாப்பிற்காக வைக்கப்படாமல் அவைகள் எப்பொழுதும் திறந்தே காணப்படும், மூடப்படுவதே இல்லை. மாறாக அவைகள் மணவாட்டியின் அழகு முத்திரைகளாக இருக்கிறது. விலையேறப்பெற்ற முத்துக்கள் மிகுந்த விலைக்கரையும் செலுத்தி வாங்கப்படுகிறது. இதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரத்திலே 45-46 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிற அந்த உவமையிலே வியாபாரி வாங்கிய முத்து கிறிஸ்து அல்ல. கிறிஸ்துவை விலைக்கரையும் செலுத்தி ஒரு பாவியால் வாங்க முடியாது. முத்தை விலை கொடுத்து வாங்கிய வியாபாரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. அந்த முத்து மணவாட்டியாகிய சபையே. கடலிலே வாழ்கின்ற புழு போன்ற ஒரு சிறிய உயிரினத்தின் உடலிலே ஒட்டிக்கொள்ளும் சிறிய மண் அல்லது கல்லை சுற்றி அந்த உயிரினம் ஒருவிதமான உமிழ்நீரை சுரக்கின்றது. அதுவே முத்தாக மாறுகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த முத்தை வாங்குவதற்கும் பெரும் விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். இந்த முத்து அவரது சரீரத்தின் ஒரு பகுதியே ஆகும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எபேசியர் 2:7 வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் என்று வாசிக்கிறோம். பாவியாக நரகத்திற்கு செல்ல வேண்டிய மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலைக்கரையும் செலுத்தி மீட்டு பரலோகத்திற்கு செல்ல தகுதியுள்ளவனாக்கி தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். தேவன் உண்டாக்குகின்ற ஆபரணத்திலே சபையே சிறப்பான ஆபரணமாக காணப்படும். எனவேதான் புதிய எருசலேமே புதிய வானம் புதிய பூமியின் மையமாக விளங்கும். எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டவரின் பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்படாதவர்கள் புதிய எருசலேமிற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நித்திய நித்தியமாக கிறிஸ்துவின் சமூகத்தில் இருப்பதே மீட்கப்பட்டவர்களின் சந்தோஷமாகும். யோவான் 14:3 நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். காரணம் என்ன? அவர் பரலோகத்திலே நாம் எல்லாரும் அவரோடு கூட இருக்க விரும்புகிறார். வெளிப்படுத்துதல் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததே. இஸ்ரவேலில் மீட்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய நகரத்திற்கு வந்து கொண்டே இருப்பார்கள். தங்களது மகிமையையும் கனத்தையும் செலுத்த வந்த மற்றொரு குழுவினரை குறித்து 24 வசனம் சொல்கிறது. இஸ்ரவேலை போன்று இந்த தேசங்கள் சபையைச் சேர்ந்தது அல்ல. இவர்கள் சபையானது பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் பட்டணத்தை காண வருகின்றார்கள். அவர்கள் தொழுது கொள்ளும்படியாக வருகிறார்கள். எபிரேயர் 12:22 வசனம் 10,000-10,000 தேவதூதர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறது. இவர்கள் பணிவிடை தூதர்கள். எல்லா தேசத்தாரும் இந்த பட்டணத்திலே சந்திப்பார்கள். புதிய எருசலேமிலே தெருக்களிலே தேவதூதர்கள் உலாவுவார்கள். இந்த ஏராளமானவர்களிலே ஒருவரும் பாவத்தை தங்களோடு கொண்டு வரவில்லை. பாவத்தை ஆரம்பிக்க சாத்தான் புகுந்த ஏதேன் தோட்டத்தை காட்டிலும் இது மேலானது. பரலோக எருசலேமிற்குள்ளே பொய்யர் ஒருவரும் நுழைவதில்லை. புதிய எருசலேமிலே வசிப்பவர்களும் அங்கு வருபவர்களும் பாவத்தில் நின்று மீட்கப்பட்டவர்கள் என்பது மாத்திரமல்ல, பாவத்தின் ருசியே இல்லாதவர்கள், பாவத்தின் ஆசையே இல்லாதவர்கள். அவர்கள் ஒருபொழுதும் பூட்டப்படாத கதவுகளின் வழியாக உள்ளே வருகிறார்கள். இந்த பட்டணத்தின் சந்தோஷம் சபைக்கு குறைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்களே இங்கே வசிப்பவர்கள். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடந்து வருகிறோம். வேத புஸ்தகத்திலேயே இறுதியான அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அற்புத காட்சிகள் அடங்கிய இந்த புத்தகத்தின் இறுதி காட்சிக்குள்ளே நம்மை அழைத்துச் செல்கிறது. அதோடு கூட தேவ வார்த்தைகளின் இறுதிக்கும் நம்மை அழைத்துச் செல்கிறது. இந்த அதிகாரத்திலே தேவன் தமது இறுதி வார்த்தைகளை கூறியிருக்கிறார். அவைகள் கடைசியிலே கூறப்பட்ட வார்த்தைகள் என்பதனால் முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளாகவும் காணப்படுகிறது. மனித பயணத்தின் முடிவிற்குள்ளே நாம் வந்துவிட்டோம். கரடு முரடான பாதை, பல கேள்விகளுக்கு இன்னமும் பதில் தெரியவில்லை, பல பிரச்சனைகள் தீர்வு காணப்படாமலேயே இருக்கிறது. ஆனால் மனிதன் தேவனோடு கூட திரும்பவுமாக நித்தியத்திற்குள்ளே சென்று விட்டான். அங்கே அனைத்திற்கும் பதில் கொடுக்கப்படும். வேதாமும் தேவனின் காட்சியோடு ஆரம்பமாகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தன்னுடையவைகள் அனைத்தையும் தேவன் தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருப்பதுடன் வேதாகமும் முடிவடைகிறது. தேவன் வேதனைப்பட்டார், கிரயத்தை செலுத்தினார், அவர் மரித்தார், ஆனாலும் மகிமையும் வெற்றியும் அவருடையதே. ஏசாய 53 அதிகாரம் 11 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். எத்தனை ஆறுதலான ஒரு வசனம் இல்லையா? வெளிப்படுத்தின சேஷம் 22 அதிகாரம் புதிய எருசலேமை பற்றிய அழகிய வர்ணனையுடன் ஆரம்பமாகிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின சேஷம் 22 1-2 வசனங்கள், பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இந்த அதிகாரம் வரையிலேயும் புதிய எருசலேமை நாம் பார்க்கும்பொழுது அங்கே கனிம தாதுக்கள் நிறைந்ததாக காணப்பட்டது. கனிகள் எதை குறித்தும் நாம் பார்க்கவில்லை. அதன் தோற்றம் நகைக்கடை போல ஜொலிக்கிறது. அமர்வதற்கு புல் தரையோ, சந்தோஷிப்பிக்க மரங்களோ, குடிப்பதற்கு தண்ணீரோ, உண்ண உணவோ இல்லாதது போல தோன்றியது. அதன் அழகை மேலும் அதிகரிக்கின்ற சில குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 1 ஏதேன் தோட்டத்திலே 4 பிரிந்த ஒரு நதி இருந்தது. அதில் ஏராளமான தண்ணீர் இருந்த போதிலும் அது ஜீவ நதி என்று குறிப்பிடப்படவில்லை. மரங்கள் நிறைந்த தோட்டமான ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சம் காணப்பட்டது. புதிய எருசலேமிலே ஜீவ தண்ணீர் உள்ள நதி காணப்படுகிறது. தேவனின் சிங்காசனம் ஜீவ தண்ணீரை வழங்குகின்ற ஊற்றாக காணப்படுகிறது. ஜீவ விருட்சம் என்பது கனி தரும் மரம். ஒவ்வொரு மாதமும் 12 விதமான கனிகளை கொடுக்கின்ற மரம் தொடர்ந்து கனிகளை ஏராளமாகவும் விதவிதமாகவும் வழங்குகின்றது. நித்திய ராஜ்யத்திலே மனிதன் புசிக்கவும் குடிக்கவும் செய்வான். ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டது போன்று பலதரப்பட்ட கனிகளை புசிக்கலாம். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது, பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6 நாள் ஆயிற்று என்று பார்க்கிறோம். மரங்களின் இலைகளும் கூட மருத்துவ பயன்கள் உடையதாக காணப்படுகிறது. வருமுன் காக்க வேண்டும் என்பதற்காக நோய் ஏற்படுவதற்கு முன்னதாகவே நோய் நீக்கும் இலைகள் காணப்படுகின்றது. பாவம் என்பது பரலோகத்திற்குள்ளே நுழைவதே இல்லை. வெளிப்படுத்தின சேஷம் 22 அதிகாரம் 3-5 வசனங்களை பாருங்கள், இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும், அங்கே இராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பாவத்தின் சாபத்தினால் 1 சிருஷ்டிப்பு கிள்ளி எறியப்பட்டது. நாம் வாழ்கின்ற இந்த பூமியின் மீது பாவத்தின் காயங்கள் ஏற்பட்டுவிட்டது. நன்மையும் தீமையும் அறியத்தக்க விருட்சம் ஏதேன் தோட்டத்திலே இருந்தது. தேவனின் பிரசன்னமே பாவம் உட்புகாதபடி செய்தது. ஏதேன் தோட்டத்திலே தேவன் இல்லாமல் இருக்கும்பொழுதே சோதனைக்காரன் ஆதி பெற்றோரிடத்திலே வந்தான். தேவனின் சிங்காசனமும் ஆட்டுக்குட்டியானவரும் புதிய எருசலேமிலே இருக்கிறார்கள். தேவனாய பிதாவுக்கும் தேவனாய குமாரனுக்கும் அதுவே தலைமையகமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் இல்லாமைக்கு விளக்கம் தேவைப்படுகிறது. 1 சிருஷ்டிப்பிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை புதுப்பிக்கவே வந்தார். அதியாமம் 1:2 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். பாவிகளின் வாழ்க்கையையும் இருதயத்தையும் புதுப்பிக்கும் பணியைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்று செய்து கொண்டிருக்கிறார். இந்த புதிய சிருஷ்டிப்பிலே பரிசுத்த ஆவியானவரின் பணி தேவையில்லை என்பதனாலே அவர் அமைதியாயிருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து என்று அந்த வசனத்திலே வாசித்தோம். பரலோகம் வேலையில்லாத சோம்பேறித்தனமான இடமல்ல. எப்பொழுதும் இடைவிடாது பணிபுரிந்து கொண்டே இருப்பார்கள். சரீரம் திரும்பவும் பலன் பெற்றுக் கொள்ள ஓய்வு தேவை என்ற அவசியமில்லை. பணிவிடை என்ற வார்த்தைக்கு யூதர்கள் விசேஷித்த அர்த்தம் கொண்டிருந்தார்கள். யெகோவாவின் விசேஷித்த ஜனங்களாக அவர்கள் யெகோவாவிற்கு செய்யும் சேவையை குறிப்பதாய் அது இருந்தது. எபிரேயர் எழுதின நிருபத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். எபிரேயர் 9:1-6 வாசிக்கிறேன். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. வசனம் 6 இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். நித்திய ராஜ்யத்திலே நாம் தேவனுக்கு ஆற்றுகின்ற பணி விசேஷித்த பணியாகும். இரவு என்பது இல்லாததால் தொடர்ந்து பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இறுதியிலே மனிதன் தான் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து தனது இருதயத்தின் வாஞ்சைகளிலே திருப்தி கொள்வான். இறுதியாக மனிதன் தேவனுடைய முகத்தை காண்பான். பழைய ஏற்பாட்டிலே இதுவே மோசேயின் வாஞ்சையாகவும் புதிய ஏற்பாட்டிலே பிலிப்புவின் வாஞ்சையாகவும் இருந்தது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் வாசித்த வசனத்திலே அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று வாசித்தோம் இல்லையா? ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொருவரும் தனது தனித்தன்மை பாதிக்கப்படாமல் தேவனைப் போல இருப்பார்கள். இந்த பகுதி புதிய சிருஷ்டிப்பிலே தேவனே ஒளியாக இருப்பார் என்பதை தெரிவிக்கிறது. ஒளியை கொடுக்க அங்கே சூரியனோ அல்லது ஒளியை பிரதிபலிக்கும் சந்திரனோ காணப்படுவதில்லை. தேவன் தனது பிரசன்னத்தினாலே அந்த உலகத்திற்கு ஒளி கொடுப்பார். ஏனென்றால் தேவனே ஒளியாயிருக்கிறார். நித்திய ராஜ்யத்திலே மணவாட்டி கிறிஸ்துவுடனே ஆளுகை செய்வாள். பழைய சிருஷ்டிப்பிலே ஆதாமிற்கு இந்த பூமியை ஆளுகை செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன் ஆதாம் தனது ஆளுகையை இழந்து போனான்? பாவத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் இடம் கொடுத்தபடியினாலே. தேவன் அவன் கரத்தின் கீழே கொடுத்திருந்த காரியங்கள் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்திலே ஆண்டவர் ஆளுகையை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கும் பொழுது உலகம், மாமிசம், பிசாசு நமது காலடியின் கீழே செல்கிறது. அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்கும் பொழுது அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்களாக, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் தேவை என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவரே உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் என்பதை விசுவாசித்தவர்களாக அவரண்டை வாருங்கள். வேத வசனங்களை ஆரம்பம் முதல் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இவ்வளவும் கற்றுக்கொண்டும் இதுவரை ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்காத ஒருவராய் நாம் இருப்போம் என்றால் நாம் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். நித்திய ராஜ்யத்தை குறித்து வாசித்தோம். புதிய எருசலேமை குறித்து கற்றுக்கொண்டோம். அருமையான சகோதரனை, சகோதரியே, அங்கே நீங்களும் வாழும்படியாக இன்றே உங்களை இயேசுவின் கரத்திலே அர்ப்பணிக்க மாட்டீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். யோவான் 16:24.